ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலம் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. இன்றைய திருப்பாடலை நம்ம ஏற்கனவே பாடி இன்றைக்கு நிகழ்ச்சியா அழகா துவங்கி இருக்கிறோம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் மென்சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்புருள்கள் பாடிதோம் கேட்டிலையோ, வாழி இதென்ன உறக்கமோ வாய்கிறவா, அழியான் அன்புடைமை யாமாறும் இவ்வாறோ, ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையில் ஓரம்பாவாய் என்பதாக இன்றைய திருப்பாடல் அமைந்து. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், இங்கே கோழி காலை புலர்கின்றது. இந்த புலர்கின்ற காலையை பார்க்கலாமா கேட்கலாம். காலை புலருது, கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி முழுங்கி தாரகைகள் தாம் அகல, இதெல்லாம் காலையினுடைய வர்ணனை இல்லைங்களா. காலை புலர்வதை பார்க்கலாமா கேட்கலாமா? பார்க்கலாம். அந்த காலை இருள் நீங்கி மெதுவா இந்த ஒளி வரது பார்க்கிறதே ஒரு அற்புதமான ஒரு காட்சி அது. காலை புலர்வதை கேட்கலாமா? இப்ப புலர்வது என்று சொன்னால் புலர்வதற்கு எவ்வாறு காட்சி பொருளாக இந்த ஒளி, தன்னார் ஒளி முழுங்கி தாரகைகள் தாமகல கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்பா என்ற நிலையில, ஒளி என்ற நிலையில காண்பதற்கு உரியதா இருந்தாலும், பல நேரங்கள்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஒளி வந்து நம்ம மேல படுறத காட்டிலும் இந்த பறவைகள் சிறு சிறு ஒலி எடுக்கின்ற அந்த அந்த இதுதான் நமக்கு முதல்ல கேட்கும். ஆஹா, பொழுது விடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு கோழி கூவும், கோழி கூவி அதற்கு பிறகு சரி, கண்ணை திறந்து பார்த்தாக்கா கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, இப்ப புலர்ந்தது என்று. இப்ப புலர்ந்தது அப்படிங்கிறத கண் வழியாக பார்ப்பதுங்கிறது ஒண்ணு, செவியால கேட்பது என்பது புலர்ந்ததை செவியால கேட்பது. இது வந்து அந்த அந்த பறவைகளுடைய அந்த சத்தத்தை கேட்டு புலர்ந்தது என்பதை தெரிந்து கொள்வது. அதைத்தான் இங்க மாணிக்கவாசகர் பெருமாணிக்க சொல்லியிருக்கிறார். பின்னால் அண்ணாமலையார்ல சொல்வார், கண்ணாடி இரவி கதிர் வந்து கார்கரப்ப என்பதை அங்க பார்ப்பது. கோழி சிலம்ப என்று சொன்ன உடனே கோழி, கோழி என்று சொல்லுகின்ற பொழுது கோழி என்றே ஒரு ஊர் உண்டு, கோழி என்றே ஒரு ஊர் உண்டு. பாடல் பெற்றதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறாரு. கோழி என்பது உறையூருக்கு பெயர். அற்புதமா சொன்னாங்கய்யா, கோழி என்பது உறையூருக்கு பெயர். மூக்கீச்சரம் என்பதாக திருமுறையில சொல்லியிருப்பாரு. கோழி என்பது அந்த பதிகம் முழுமையும் வருகின்றது. கோழிமண் விடமுனார் அப்பழல் வாயதோ, பாம்பரை விக்கியே நடமுனார் அப்பழல் ஆடுவார், பெய்யுடன் நள்ளிருள் வடமன் நீழுப்புகள் தின்னவன், கோழி கோழிமண் அடல்மண் மூக்கீச்சரத்தேடிகள் செய்கின்றதோ ரச்சமே என்பதாக. கோழி என்பதாக அங்கே கோழியானது ஒரு பெரிய பட்டத்து யானையாக இருக்கின்ற, அவ்வளவு வலிமை வாய்ந்த அந்த பட்டத்து யானையை அந்த கோழியாக இருப்பது தன்னுடைய அழகினாலே கொத்தி போரிலே வென்றது. அந்த அந்த உறையூர் மண்ணிற்கு அவ்வளவு வீரம் வாய்ந்த மண் என்பதற்காக அந்த திருவூருக்கு கோழி என்று பெயர். அதனாலேயே சோழ மன்னனுக்கு கோழி மன்னன் என்று பெயர். கோழி மன்னன் என்று சொன்னால் சோழ மன்னனுக்கு செம்பியன் என்பதெல்லாம் நம்ம கிள்ளி என்பதெல்லாம் நம்ம சொல்லுகின்ற பொழுது, இது வந்து சோழனுக்கு இன்னொரு பெயர் கோழி மன்னன். கோழிமண் அடல்மண் முக்கீச்சரத்தேடிகள் செய்கின்றது வருஷமே என்பதாக ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். இந்த கோழி என்பது இப்போதைய சொல்லாட்சியில கோழின்னு சொன்னாக்கா ஆனா பெண்ணா, இப்ப உள்ள சொல்லாட்சியில அது வந்து பெண்ணை தான் வந்து கோழி என்பதாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சேவல் ஆண் என்பதா. ஆனா நம்முடைய பெரியவங்க பழைய காலத்து சொல்லாட்சியில கோழி என்பது ஒரு பொதுவான அந்த அந்த பறவையினுடைய இனத்தை குறிப்பதாகவும், கோழி பெடையொடும் கூடி வருவன கண்டேன் என்பதாக நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் திருவையாற்று பதிகத்துல சொல்வார். கோழி பெடையொடும் கூடி வருவன கண்டேன். அப்ப கோழி பெடையோடு வருகின்றதுன்னு சொன்னா, இந்த இடத்துல கோழி என்பது சேவலை குறிக்கின்ற நிலையில அந்த மாதர்வரை கன்னியாணி திருப்பதிகத்துல சொல்லியிருப்பார். கோழி சிலம்ப சிலம்பும், கோழி சிலம்புதல் என்பது ஒரு பகுதி. கோழியாக இருப்பது, கூவின பூங்குயில், கூவின கோழி, குறுகள் எம்பின என்பது திருப்புள்ளி எழுச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், குறுகுகள் என்று சொல்வது பறவைகள் என்பதாக. இப்ப கோழி ஒரு பக்கம் கூவுகின்றது, மற்ற எல்லா பறவைகளும் சல 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 சலன்னு அந்த குருவி எல்லா குறுகுகளாக இருக்கின்ற எல்லா பறவைகளும் கூவ தொடங்குகின்றன புலர்காலை பொழுது. அது ஆன உடனே அடுத்ததாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி மாணிக்கவாசக பெருமான் இதற்கு இயற்கை வருணனை என்பதாக சொல்லுவாங்க. இயற்கை வருணனை தான் இருப்பதை அப்படியே கூறுவது. பல விதமான அணிகள்ல வரும்போது ஓமை அணி, உருவக அணியாக எல்லாம் சொல்ல, உருவக அணிங்கிறது நமக்கு திருவண்ட பகுதியில் அற்புதமாக அந்த உருவகம் செஞ்சிருப்பாரு, அண்டத்தரும்பெறன் மிகன் வாழ்க என்பதாக. இந்த இடத்துல வருது இயற்கையை நவிழ்தல், இயற்கையை அப்படியே உள்ளதை உள்ளவாறே அப்படியே எடுத்து சொல்லுதலாக இருக்கின்ற இதுல கோழி சிலம்ப சிலம்பும் குறுகியிருக்கும், ஏழில் இயம்ப இயம்பும். ஏழில் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஏழ் என்பதை சொன்னா ஏழு இசையாய், இசைப்பயனாய் என்பதாக. ஏழ் என்பது ஏழு இசை, ஏழு இசையாக இருப்பது அந்த ஏழு ஆதார சுருதிகளை உடைய சுரங்களை உடைய அந்த இசை, இசை என்பதாக இருக்கின்ற அந்த குரல் துத்தம் கைக்கிளை உளையிலை உளரிதாரம் என்பதாக ஏழு ஸ்வரஸ்தானங்களாக இருக்கின்ற அந்த இடங்களிலே ஏழாக இருப்பது ஏழ் இல் இயம்ப, அந்த இசைக்கு ஆதாரமாக இருப்பது என்பதாக சொல்லுகின்ற பொழுது இசைக்கு ஆதாரமாக இருக்கின்ற கருவி, இசைக்கு ஆதாரமாக இருக்கின்ற கருவியாக. இப்ப எந்த கருவி வேணாலும் நம்ம நினைக்கலாம், இது குழலாக இருக்கலாம், வீணையாக இருக்கலாம், நாதசுரமாக இருக்கலாம், பல குரங்கள். இந்த ஏழு இசையும் எங்கே தங்கி இருக்கின்றதோ, அந்த ஏழு இசைக்கு எது ஆதாரமாக இருக்கின்றதோ, அந்த ஏழு இசையும் தங்குவதாக எந்த கருவி எல்லாம் இருக்கின்றதோ அந்த கருவிகள் இங்கே முழங்குகின்றன. ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும், வெண்சங்காக இருப்பது ஊதுகின்ற கருவியாக இருப்பது. இறைவனுடைய திருக்கோயில் வழிபாட்டில் எவ்வளவு வெண்சங்கு மிகவும் இன்றியமையாது அப்படிங்கிறத நேற்றும் பார்த்தோம். விதான விருப்போடு வெண்சங்கம் ஊதாவூரும் என்பதாக. ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும். இப்ப முதல்ல சொன்னது கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், இது இயற்கையில தானாக நடைபெறுகின்ற அந்த காட்சி. அந்த இயற்கையில தானாக நடைபெற்ற காட்சிக்கு தொடர்ந்து அடுத்தது அடியார்கள் செய்கின்ற செயல். அந்த புலர்ந்தது என்ற உடனே பெருமானுக்கு வழிபாடு, வழிபாடு செய்கின்ற பொழுது ஏழில் இயம்ப ஏழிலை இசைக்கின்றதாக. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இருக்குடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால் என்பதையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அவ்வாறு அடியார் பெருமக்கள் புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர் கொண்டு, இறைவனுடைய திருவடி புலர்ந்தது என்ற உடனே பெருமானுடைய திருவடியில ரெடியா அங்க நின்று அங்கே புல் சிலம்பொலி கேட்ட உடனே பெருமானுக்கு சங்கொலியாகவும் ஏழில் நரம்பு கருவிகளாக இருக்கலாம், தொலைக்கருவிகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் கொண்டு பெருமானுக்கு பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதாக இறைவனுடைய திருவடிகளை விழிப்பதாக. ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும், இந்த பெண்கள் எல்லாம் வருகின்ற பொழுது கோழி சிலம்பி ஆயிட்டது, இப்போ ஏழில் இயம்புவதாக. திருக்கோயில் வழிபாடு என்பதும் திருக்கோயில் வழிபாடும் துவங்கிவிட்டது. அவ்வாறு பெருமானுடைய அவ்வளவு தூரம் நேரம் ஆயிடுத்து. அந்த நேரத்துல கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ. கேழ் இந்த மூன்றுலயும் பொதுவாக வருகின்ற சொல் வந்து கேழ் என்பதாக. கேழ் என்பதற்கு இரண்டு பொருள்கள் உண்டு. ஒன்று ஒப்பு என்பதாக ஒரு பொருள், இன்னொரு பொருள் ஒளி என்பதாக ஒரு பொருள். இரண்டு பொருள் உண்டு. இந்த இடத்துல கேழ் என்பது ஒப்பு என்கின்ற பொருள்ல இங்கே கையாளப்படுகின்றது. கேழில் பரஞ்சோதி, உப்பு தனக்கு இல்லாத பரஞ்சோதியாக இருக்கின்ற பெருமான், இறைவன் ஒருவனாக உலகேத்த நின்ற நாளோ என்பதாக ஒருவன் என்னும் ஒருவன் காண்க நேற்றே நம்ம பார்த்தது. உப்பு தனக்கு இல்லாதது, தனக்கு மிக்காரும் இல்லை உப்பும் இல்லாதவராக இருக்கின்ற ஒரே ஒரு பெருமானாக இருக்கின்ற பெருமானுடைய நிலை கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள். மூன்று சொல்லுகின்றார், கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் என்பதாக மூன்று சொல்லுகின்றார். முன்னால நம்ம வந்து கேள் அப்படிங்கறதே இன்னும் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் பல இடங்கள்ல பயின்று இருக்கிறாங்க. ஞான சம்பந்த பெருமான் இரண்டாவது திருமுறையில 15வது பதிகத்துல 8வது பாடல் அந்த பாடல் பாடல் இரண்டாவது திருமுறை 15வது திருப்பதிகம் 8வது பாடல் கடுத்தானே காலனை. திருக்காராயில் 8வது பாடல் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்கிறாரு. திரு அம்மானையில அப்படியே இல்ல கிளிவந்த மென்மொழியாள் திருப்பாடல் சிவத்தோடு பிரியாத சக்தி, சிவமும் சக்தியையும் நம்ம வந்து சத்தன் அருள் உண்டெனில் சக்தி அருளும் உண்டு, சக்தி அருள் உண்டெனில் சத்தன் அருளும் உண்டு. திருமூலர் பெருமான் புதுமா சொல்லிடுறாரு, சத்தன் அருள், சத்தன் என்பதாக சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திருவருள் இருந்தால் சக்தியினுடைய அருளும் உண்டு, சக்தியினுடைய அருள் இருந்தால் சத்தனாக இருக்கின்ற சிவபெருமானுடைய திருவருளும் உண்டு. இந்த ரெண்டையும் நம்ம வந்து வேறாக பார்ப்பதற்கு வேலையே இல்லை. வேறாக தொழில்படுகின்றார்கள் என்பதுதான் அங்கே நடக்கின்றதே தவிர இரண்டும் ஒரே பொருள் என்பதுதான் நமக்கு உமை ஒரு பாகராக இருக்கின்ற கேள் கிளறும் பாதியனாக இருக்கின்ற அந்த திருவுருவம் ஒன்று. ஓருருவே ஈருருவம் ஆனார்தாமே என்பதாக இந்த ஓருருவம் தான் ஈருருவமாக அங்கே காட்சி அளிக்கின்றது. கேள் கிளறும் பாதியனாக இன்னும் இந்த இதை வந்து நமக்கு பின்னால வருகின்ற முன்னிக் கடலை சுருக்கி என்ற திருவம்பாவையில எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏழோரிப்பாவாய் என்பதாக, எங்கோமா நண்பர்க்கு முன்னி அருள் அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளாக, எவ்வாறெல்லாம் பெருமானுடைய அடியார்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் திருவுருள் செய்யணும் அப்படிங்கிறது தான் சக்தியினுடைய விருப்பமாக, சக்தியினுடைய செயல்பாடாக, இந்த உயிரானது எப்பொழுது பேதிக்கக்கூடியது, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளையாக பேதித்து எவ்வாறு இந்த உயிரை காக்கலாம் அப்படிங்கிறது பெருமானுக்கு என்ன இருக்கின்றதோ அதேதான் அன்னையினுடைய திருவருளும். அன்னையினுடைய திருவருள் நம்ம எல்லாம் உயிர்விப்பதற்காக அந்த மாயாசக்தியாக மாறி அருட்சக்தியாக பரிணமிக்கக்கூடியதுதான் நம்முடைய அன்னையினுடைய திருவருள். கேழ் கிளறும் பாதியன் என்பதாக இறைவனுக்கு ஒப்பாக நிற்கின்ற அந்த பாதி, ஒளி திகழும் பாதி என்பதாக பாமபாகம் என்று சொல்லுகின்ற நிலையிலே கேழ் கிளறும் பாதியாக, அழகு மிளிர்கின்ற பாதியாக, ஒளி மிளிர்கின்ற பாதியாக, கேழ் கிளறும் பாதியாக இருக்கின்ற பெருமான் என்பதாகவும் இங்கே பொருள் அமைந்து வரக்கூடியது. கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ. மூன்று முறையும் வந்து ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள். ஆக இந்த மூணு சொல்லியிருக்கிறாரே, மூன்றும் ஒரே பொருளை தான் சொல்லியிருக்கிறாரா? அப்படின்னா கேழில் விழுப்பொருள் பாடினோம் கேட்டில்லையோன்னு சொல்லியிருக்கலாம். கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ. அப்போ பண்மையில சொல்லியிருக்கிறாரு என்கின்ற பொழுது விழுப்பொருள்கள் என்று சொன்னது இறைவனை சொல்லல, பலவாக இருக்கின்ற வேறு ஒன்றை சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் அவை ஒப்பில்லாத பொருட்களாக அமைந்திருக்கின்றன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கேழில் பரஞ்சோதி என்று சொல்லுகின்ற நிலையில பரஞ்சோதி என்கின்ற சோதி இறைவனுடைய தன்னிலை என்பதாக முதல்ல சொல்வது. பரஞ்சோதியாக இருப்பது இறைவனுடைய நிலை. இறைவன் ஒளிவடிவானவன், இறைவன் அங்கே தானே எண்குணனாக விளங்குகின்ற, எண்குணம் என்பதே ஒரு பேரொளியாக இருப்பது, எண்குணம் என்பதே அதனால உலகம் எல்லாவற்றிற்கும் உய்தி பேராக இருப்பது, தான் அற்புதமான நிலையிலே நிற்கின்றது என்கின்ற நிலையில இறைவன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய நிலையில நிற்கின்றார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து நிச்சயமா ஒருத்தட போறதுக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய நிலையில இருக்கின்றார் என்பதை நம்ம உறுதி செஞ்சுக்கணும். அடுத்த நிலையில கேழில் பரங்கருணை. இப்ப இறைவன் பெரு கேழில் ஒப்பில்லாத நிலையில இருக்கின்றார் என்பதை உறுதி பண்ணியாச்சு. அடுத்த நிலையில கேழில் பரங்கருணையாக இருக்கணும். அந்த பெருமான் செய்கின்ற நமக்கு செய்கின்ற அந்த கருணையானது பரங்கருணை, கேழில் பரங்கருணை, ஒப்பே இல்லாத பரங்கருணையாக அருள் செய்வது. மூன்றாவது கேழில் விழுப்பொருள்கள். இறைவனை பார்த்துட்டோம், இறைவன் கேழில் பரஞ்சோதி. இரண்டாவது அவர் நமக்கு தருகின்ற பொருளாக இருப்பது கேழில் பரங்கருணை. மூன்றாவதாக அதனால் விளையக்கூடிய பயன், அந்த சோதி, அந்த சோதியினுடைய கருணை, அந்த கருணையினால் விளையக்கூடிய பயன்கள். கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இந்த கேழில் விழுப்பொருள்கள் பல பல விழுப்பொருள்கள் ஆக ஒப்புதமக்கு இல்லாத எல்லாம் வந்து விளைவது இறைவனுடைய திருக்கருணையினால். ஒவ்வொருத்தருக்கு விளையக்கூடிய அந்த விழுப்பொருள்கள் அவங்கவங்களுடைய அனுபவ நிலைக்குரியது, அவரவர்களுடைய அவரவர்களுடைய நாட்டம், அவரவர்களுடைய வகை, அவரவர்களுடைய பரிசாக இது எவ்வாறு பெருமானை வணங்குகின்றார்களோ அப்பரிசு இறைவன் அருளுகின்ற வகையில இருப்பது. ஆனா அவையெல்லாம் விழுப்பொருள்களாக, கேழில் விழுப்பொருள்களாக அமைந்திருக்கின்றன. இந்த கேழில் விழுப்பொருள்களை பார்க்கின்ற பொழுது திருப்படையாட்சியில நமக்கு அதோட டேஸ்ட் கொடுக்கிறாரு. அதோடைய அந்த விழுப்பொருள்கள் புதமான அந்த விழுப்பொருள்களை அங்கே அந்த அந்த அற்புதமான அனுபவத்தை நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சொல்கின்றார். திருப்படையாட்சியில ஐந்தாவது பாடல் மண்ணினில் மாயை. பெருமான் வரணும், அப்ப பெருமான் வரணும்னாக்க அப்ப இல்லையா என்று சொன்னால் இல்ல. இங்க எழுந்தருள பெறிலே என்ற பொழுது நமக்கு நினைவு கூற வேண்டியது என்று வந்தாய் என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே. இறைவன் இருக்கின்ற இறைவன் அங்கேதான் இருக்கின்றார். ஆனாலும் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானை, ஓராதார் உள்ளத்திலே ஒளி ஒளிந்து கொண்டிருக்கின்றார் பெருமான். ஒளிக்கும் ஒளியானாக இருக்கின்ற பெருமான், அந்த பெருமானை உணர்ந்து அந்த பெருமானை அனுபவிக்கின்ற பொழுது அந்த பெருமான் எழுந்தருள பிரில் மண்ணில் வாயை வதித்து வகுத்த மயக்கரும் ஆகாதே, காதல் செய்யும் அடியார் மனம் என்று கழித்திடும் ஆகாதே, பேரறியாத அநேக பவங்கள், எத்தனை இன்னுமே எத்தனை பவங்கள் வருகின்றது, எத்தனை பிறவிகள் வருகின்றதுன்னு சொன்னா, இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, இந்த மெமரின்னு சொல்லிட்டு, மெமரிக்கு வந்து ஒரு பாயிண்டர் அப்படின்ற ஒரு பேர் கொடுப்பாங்க. பாயிண்டருக்கு வந்து ஒரு ஒரு பேர் கொடுத்து இந்த மெமரி செக்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அதை பார்த்துக்கலாம், அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தாக்க அதை வந்து இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு இருக்கிற பேரு, ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுட்டு இருக்கிறோம், இது எல்லாம் வந்து என்னன்னாக்கா பாயிண்டர் தான். இந்த பாயிண்டரை பொறுத்தளவுல அந்த வேரியபிளுக்கும் பாயிண்டருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாயிண்டர் எப்போ வேணாலும் கழட்டி போட்டலாம், ஆனா மெமரிங்கிறது அது அப்படியே தான் இருக்கும். ஆனா அது கொடுத்த பாயிண்டர் இது வந்து எப்போ வேணாலும் மாத்திக்கலாம். அந்த மாதிரிதான் இப்ப ஒரு பேரு, இன்னும் வரக்கூடிய பவங்கள் எத்தனையோ பிறவிகள், வரக்கூடிய பிறவிகள் எல்லாம் என்னென்ன பேரு அப்படின்னாக்கா, இன்னும் நாட் டிஃபைன்டா கூட இருக்கலாம், அது எந்த பேரோ, பேரறியாத அநேக பவங்கள். இந்த பேர்ல ஒவ்வொரு நமக்கே இந்த நிலைன்னு சொன்னாக்கா, நமக்கு மட்டும் இல்ல, அவங்க எவ்வளோ பலகாலம் அமரர்கள் அமுதம் மருந்தி இருக்கின்றார்கள் அப்படின்னாலும் அவங்களுக்கும் அதே கதை தான். சுவேதவராக கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இப்போ உள்ள பேரு, இன்னும் ஒரு 10 யுகம் கழிச்சு அதுக்கு வர பேருக்கு இன்னொரு கல்பம் வரும், அதுக்கு இன்னொரு பேரு. ஆக இன்னுமே எத்தனையோ பல ஆன்மாக்களை விவிப்பதற்காக எத்தனையோ பல யுகங்கள், எத்தனையோ பல பவங்கள், அத்தனை பவங்கள்ல போய் உழன்று உள் தடுமாறி அவ்வாறெல்லாம் இருக்கின்ற எல்லா வேலையையும் போதும், இன்னுமே நீ போய் அலைய வேண்டாம் என்று நம்முடைய பெருமான் தன்னுடைய திருவடி தாமரையில வைத்துக் கொள்கின்றதாக. அடியார்களுடைய இன்னும் பெருமானுடைய திருவடி தாமரை போய் சேரணும். இன்னும் பேரறியாத அநேக பவங்களாக இருக்கின்றது, அவ்வளோ பெரியது. எவ்வளோ இருக்குன்னு போய் கணக்கு கேட்டோம்னாக்கா ஒரு பெரிய கணக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் சொன்னதை தான் நம்ம உடனே எடுத்துக்கணும். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில்லவை ஒன்றும் இல்லையாம். எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நம்ம யாரும் அடுக்கி வைக்கல, நம்மளே தான் அடுக்கி வச்சிருக்கிறோம், அடுக்கி வச்சிருக்கிறோம். புண்ணிய மூட்டை பாவ மூட்டைன்னு சொல்லிட்டு பெரிய மூட்டை எடுத்து வச்சிருக்கோம், விண்ணுற அடுக்கியது, கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. அவை எல்லாவற்றையும் ஒரு சிறு தழலாக, அந்த சிறு தழல் எவ்வாறு அந்த பெரிய மரங்களை எல்லாம் அடுக்கி வச்சிருந்ததுல ஒரு சிறு தழலை கொண்டு வந்து வச்சோம்னா அவை பூரா சாம்பலா போயிடுதோ, ஒன்றும் இல்லையாம். பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை புனையாக நம்ம பிடிச்சிருக்கிறதுனால முழுமையா எண்ணிலியாகிய சித்திகள் வந்து எய்திடும் ஆகாதே. சித்தி என்று சொல்லுகின்ற பொழுது அட்டமா சித்தி நமக்கு நினைவுக்கு வரலாம். சித்தி என்று சொல்வது, சித்தி என்று சொன்னால் அட்டைன்மெண்ட் என்பதாக சொல்ல, அடைவு என்பதற்கு சித்தி, சித்தி ஆகின்றது என்பதற்கு அடைவு, அடையப்பெறுகின்றது என்பதாக நம்ம பொருள் எடுத்தோம். எண்ணிலியாகிய சித்திகள் வந்து எதிலும் ஆகாது. அட்டமா சித்தின்றது அங்க யோகத்துல சிறப்பாக நமக்கு திருமூலர் பெருமான் அழகாக வகுத்து கொடுத்திருக்காரு. இது சொல்றது எண்ணிலியாகிய சித்திகள் வந்து இது இதுன்னு கணக்கு இல்ல, இவ்வளவும் வந்து பெருமானுடைய திருவருத்தம். அக்கமகாதேவி அற்புதமா சொல்லுவாங்க, சிவநாம வெனகே கற்பக விருட்ச வையா, சிவநாம வெனகே பருஷத மனு மணி ஐயா என்பதாக சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய திருநாமம் கற்பக விருட்சமாக இருப்பது, பருஷத மணி என்று சொல்லதாக அது, அந்த பருஷத மணியை கொண்டு வந்து வைத்தால் அந்த இரும்பு பொன்னாக மாறுகின்ற அந்த மணி, அவ்வாறு எண்ணெய் வந்து பொன்னாக மாற்றக்கூடியது பெருமானுடைய திருநாமம் என்பதாக. இறைவன் கொடுக்கிறது இது மட்டும் கொடுக்குறேன் அது மட்டும் கொடுக்குறேன் இல்ல, பெருமானை வேண்டினால் எல்லாம் வேண்டிய எல்லாம் தமக்கே பெறலாம் என்னும் மன்பர் உள்ளம் கரந்து நில்லாத பெருமானாக ஏற்பன்றது. பெருமான் பருஷத மணி, கற்பக விருட்சம், கற்பக மரமாக இருப்பது, கற்பக கனியை என்று நம்ம திருவிசைப்பால பாடுகின்ற நிலையில அது வந்து பெருமானுடைய கற்பக மரமாகவும் இருக்கின்ற பெருமான், பருஷத மணியாக இருந்து அந்த பொருளை மாற்றக்கூடியதாகவும் இருக்கின்ற பெருமான் என்பதாக அக்கமகாதேவி பிடிப்பார்கள். இந்த திருப்பதிகம் பூரா ஒரு முறை அன்புகூர்ந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் வீட்டில் போய் படிக்கணும். ஏன்னா சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்தன ஆகாதே, பண்டு அறியாத பரானுபவங்கள் பரந்தெழும் ஆகாதே என்பதாக, பண்டு அறியாத பரானுபவங்களாக இருக்கின்ற விழுப்பொருள்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, பண்டு அறியாத பர அனுபவங்கள் இது எப்படி இருந்திருக்கும் என்பது கூட நினைத்து கூட பார்ப்பதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் பறந்து எழும், ஏதோ கொஞ்சம் போல அல்ல பறந்து எழுகின்ற நிலையில அவை அமைகின்றன. நமக்கு அவ்வாறு அமைகின்ற பொழுது ஒவ்வொரு அடியார்களுக்கும் எப்படி இருக்கின்றதுன்னா, ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்தனாகால், அந்த பெருமக்கள் அந்த நிலையில இருக்கிறாங்க, நமக்கு பெருமான் இந்த அனுபவத்தை கொடுக்கிறார் என்பதாக கேளில் விழுப்பொருள்கள் அந்த நிலையில போய் நின்று பார்க்கின்ற பொழுது மற்ற எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதற்கு இணை ஏதும் இல்லை என்பதாக அங்கே அது கேள்வியில் விழுப்பொருள்களாக அமைகின்றன. இன்றைய பாடலில் பாடலாம். அற்புதமாக அங்கே விளைவதாக, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ, அழி இது என்ன உறக்கமோ இவ்வளவையும் கேட்ட பிறகு, ஏன்னா இந்த இரண்டு நிலைமைகள், ஒன்று தெரிந்து கொள்ளுதல், அதற்கு பிறகு அதனை வழிநடத்தல் என்கின்ற நிலையில், ஏன்னா பல நேரங்கள்ல நிறைய செய்திகள் வந்து கேட்டு வைக்கின்றோம், கேட்டதே சிறப்பானது, அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதை கேட்டல் என்கின்ற நிலையில, அதை புரிந்து கொள்ளுதல் என்ற நிலை, அதற்கு பிறகு அதன் வழி செயல்படுதல், இன்டர்னலைஸ்ட் அந்த எல்லா செயல்பாடுகளும் அனுட்டானம் என்கின்ற நிலையில வந்து அது அந்த செயல்பாட்டிற்கு வருகின்ற நிலை அது வேணும். அது அந்த நிலையில வந்து அது வந்து ரொம்ப கடினமான ஒரு இதாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பெருமானுடைய திருவடிகளில் விண்ணப்பம் வைக்க 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 கண்டிப்பாக நமக்கு வந்து பெருமான் அந்த நிலைக்கு அழைத்து செல்வார். இவ்வளவு தூரம் பாடினோ இன்னும் கேட்டிலையோ, இன்னும் உனக்கு அது அந்த உரைப்பு அப்படிங்கிறது இன்னும் வரலையா, கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ, என்ன உறக்கமோ வாழி இதென்ன உறக்கமோ, அந்த அந்த குயில் உணர்த்தி அந்த அந்த பெண்டிரும் அந்த பெண்ணை வந்து திட்டி இருப்பல, வாழி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணை துயில் உணர்த்துகின்றார்கள். இந்த கேள் என்று சொல்லுகின்ற பொழுது, கேளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவன் கேழில் பரஞ்சோதியாக இருக்கின்ற பெருமான் கேழல்லாக ஆகி கேவலம் கேழலாய் என்பதாக மாணிக்கவாசக பெருமான் சொல்வார். அந்த வரலாற்றினை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். ஏன குருளைக்கு அருளினை போற்றி மானக்கையிலை மலையாய் போற்றி என்பதாக நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் போற்றி திருவாகவதிலே சொல்வார். பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த படலம் என்பதாகவும், பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கி அமைச்சர்கள் ஆக்கிய படலம் என்பதாகவும் இரண்டு படலங்களாக திருவிழா புராணத்தில் இதை விரித்து சொல்வார்கள். வைகை ஆற்றிற்கு தெற்கே குரு இருந்த துறை என்பதாக ஒரு துறை, குரு இருந்த துறை, குரு இருந்த துறை. அங்கே வியாழன் என்று சொல்லுகின்ற பிரகஸ்பதி, இந்த வியாழன் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அதுக்கு குரு இருந்த துறை என்பதாக, அந்த துறையிலே வியாழன் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பகுதியிலே சுகலன் சுகலை என்பதாக ஒரு தம்பதியர், அந்த சுகலன் சுகலை என்ற தம்பதியருக்கு 12 குழந்தைகள், 12 குழந்தை, 12 குமாரர்களாக இருக்கின்ற 12 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த 12 பிள்ளைகள் அந்த சுகலன் சுகலை என்பதாக இருக்கின்ற அவர்கள் அந்த குருவிருந்த துறைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே வியாழன் தவத்திலே இருக்கின்றார். அந்த தவத்திலே இருக்கின்ற வியாழன் மீது அங்கே இருக்கின்ற சல்லிக்கல், சிறு குழந்தைகள் அறியாத நிலையிலே இருக்கின்ற பொழுது அந்த கற்களை எரிந்து என்னமோ சடம் மாதிரி உட்கார்ந்திருக்கிறார் என்பதாக, கற்களை எரிந்து பெரியவர்களுடைய நிலை நமக்கு தெரியாது இருக்கின்ற பொழுதும் அவர்களை வந்து மரியாதையோடு நாம் நடத்த வேண்டும் என்பது, இதெல்லாம் வழி வழியாக வருவது, அது கண்டிப்பாக அது கடைபிடிக்க வேண்டும். இந்த குழந்தைகளாக இருக்கின்றவர்கள் கற்களை எறிகின்றார்கள். தவத்திலே இருக்கின்ற அந்த முனிவர் குருவாக இருக்கின்ற வியாழன் அது தவத்தை கலைக்கின்றது. தவத்தால, தவம் என்பது என்னன்னு சொன்னாக்க நமக்கு திருவள்ளுவர் பெருமான் அழகாக சொல்வார், உற்ற நோய் நொன்றல் உயிர்க்கு உறுதுணை செய்யாமை, உயிர்க்கு ஊறு செய்யாமை அன்றைய தவத்திற்கு உரு என்பதாக. அதை தாண்டி எவ்வளவு தூரம் தாங்க முன்னதாக முதல் குருவாக இருப்பது தாய் தந்தையர். ஆக அந்த தாய் தந்தையர் குழந்தைகளை வழிபடுத்த வேண்டும், வழிபடுத்த வேண்டிய கடமை கூறியவர்கள் தாய் தந்தையர். அதனால அந்த தாய் தந்தையராக இருப்பவர்கள் இந்த குழந்தைகள் செய்வதை எல்லாம் அதற்கு எது சரி எது தவறு என்பதை சுட்டி காட்டாது இருந்த காரணத்தினாலே அந்த தாய் தந்தையரையும் பன்றிகளாக வியாழன் சபிக்கின்றார்கள். குணம் என்னும் குன்றேறி நின்றால் எப்படி கணமேயும் காத்தல் அறிது என்பதாக திருவள்ளுவர் சொல்றார். ஒரு நேரத்துல இவங்க அவ்வாறு சாபம் கொடுத்தாரு அந்த கோபத்துல. ஆனாலும் சோமசுந்தர பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்காக எல்லாம் வந்தோம், பிறகு நம்ம ஏன் வந்து உரு செய்யணும் என்று உடனே உணர்ந்து இறைவனுடைய சோமசுந்தர பெருமானுடைய திருவடிகளை படுத்தி நீங்கள் பன்றிகளாக பிறந்தாலும் பிறகு இறைவனுடைய திருவருள், ஏன்னா ஒரு சில தவறுகள் என்பது தவறுகள் நடைபெறுகின்றன. அந்த தவறுகள் மட்டும் சில நேரத்தில் பெருசா தெரியும், ஆனாலும் அந்தந்த உயிர்களுக்குரிய தவம் என்பது உண்டு. இந்த இந்த உயிர்களாக அமைந்திருந்த இந்த உயிர்கள் தவமுடைய உயிர்கள், தக்க உயிர்கள் என்பதை அறிந்து இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு பன்றிகளாக பிறந்தாலும் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் என்பதாக இங்கே சொல்லி அடுத்ததாக அந்த அந்த குடும்பமே பன்றி என்பதாக பன்றிகளினுடைய அரசனாக அந்த பக்கத்தில் அந்த குருவிருந்துத்துறைக்கு அருகிலே பன்றி அரசனாக பன்றி அரசி அவர்களுடைய 12 குழந்தைகளாக 12 குட்டிகள் ஏன குருளைகளாக அங்கே அந்த குமாரர்கள் எல்லாம் பிறக்கின்றார்கள். பன்றி என்று சொல்வது பொதுவாக அந்த அந்த பன்றி குட்டிகளை இங்க பெங்களூர்ல எல்லாம் எப்படி பார்க்கறது தெரியல, ஆனா ஊர்ல எல்லாம் போய் பார்த்தாக்க பன்றி குட்டி என்பது எப்பயுமே வந்து ஒரு ஒரு பெரிய படையாதான் வேணும். ஒரு ஆண் பன்றி ஒரு பெண் பன்றி கீழே ஒரு 15 குட்டி அப்படிதான் அது போயிட்டு. பன்றி என்பது போகத்தினுடைய உருவாக சொல்வார்கள். அந்த அந்த பன்றி அரசனாக அந்த அந்த அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் பாண்டிய மன்னனுக்கு அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் விலங்குகளினுடைய தொல்லை அதிகமாகிவிட்டது, அதனால நீங்கள் வேட்டைக்கு வந்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதாக அங்க வந்து வேட்டைக்கு அழக அழைக்கிறாங்க. பாண்டிய மன்னன் தாரை தப்பட்டை எல்லாம் முழங்குது வேட்டைக்கு வந்துறார். வேட்டைக்கு வந்துகின்ற பொழுது மான் எல்லாம் சிங்கங்கள் எல்லாம் அங்கே வேட்டையாடி கொண்டு வருகின்ற பொழுது இங்கே பன்றிகளுக்கு அரசனாக இருக்கின்ற இந்த அரசனும் அரசியுமாக இருக்கின்ற இவர்கள் இப்ப இது போர், பன்றிகளை பொறுத்தளவுல அது போர். தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய குலத்தை எல்லாம் அழிப்பதற்காக ஒரு மனிதன் வந்திருக்கின்றான் என்பதாக எதிர்த்து இங்கே போர் என்பதாக அங்கே வருகின்றது. அப்ப இந்த பன்றி மன்னனாக இருக்கின்ற மன்னன், நான் அந்த வேட்டைக்கு போகின்றேன், அந்த வேட்டையாடுகின்ற அந்த மன்னனோடு போருக்கு போகின்றேன் என்பதாக அந்த காட்டு பன்றியாக இருக்கின்ற அந்த மன்னன் போக, கூடவே இருந்த அந்த பெண், என்னுடைய உயிராக இருக்கின்ற நீங்கள் எங்கே போய் வேட்டைக்கு போறீங்களோ அதே இடத்துல நானும் வேட்டைக்கு வருகின்றேன் என்பதாக, நானும் அந்த போருக்கு வருகின்றேன் என்பதாக அந்த இரண்டு பேரும் அந்த குழந்தைகளை அந்த குட்டி 12 குட்டிகளையும் ஒரு இடத்துல வைத்துவிட்டு அவர்கள் இரண்டு பேரும் அங்கே பாண்டிய மன்னன் வேட்டைக்கு வந்த இடத்திற்கு போகின்றார்கள். அந்த பெரிய பாண்டியனுடைய அமைச்சர் தளபதி எல்லாரும் சேர்ந்து அங்கே வேட்டைக்கு வந்திருக்கின்ற மரவர்கள் எல்லாம் அங்கே நிற்கின்றார்கள். அந்த இடத்துல இந்த பன்றியாக இருக்கின்ற அந்த பன்றி மன்னன் வேகத்தோடு போர் செய்து மன்னனுடைய ஈட்டி எரியப்பட்டு அந்த கேழலாக இருக்கின்றான் மன்னன் இறக்கின்றான். அவ்வாறே அதற்கு பிறகு அந்த மனைவியாக இருக்கின்ற அந்த பன்றியும் வீரமாக போரிட்டு வீர சுவர்க்கம் அந்த இரண்டு பேரும் அடைகின்றார்கள். இப்போ அந்த குழந்தைகள் என்ன, அந்த குட்டிகள், இந்த பன்றி குட்டிகளாக இருக்கின்ற அந்த பன்றி குட்டிகளுடைய நிலை என்ன? அந்த பன்றி குட்டிகள் அந்த தாய் தந்தையாக இருக்கின்ற அந்த அந்த பன்றிகள் வரும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இங்கே போனாங்க. இந்த நீ சுற்றி சுற்றி வருது, அதுக்கு என்ன வாயில்லா ஜீவன் சொன்ன மாதிரி அதுக்கு அதான், அதனால என்ன செய்ய முடியுன்றது எதுவும் செய்ய முடியல. பசி ஒரு பக்கம், வருத்து வருத்துகின்றது, தாய் தந்தையை காணவில்லை, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கையை சுற்றி 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 வருது, பசியினால் அவை ஓலமிட்டு அழிகின்றன. அந்த நிலையில் அவை அந்த உயிர்களாக இருக்கின்றது. ஏன்னா உயிர் நம்முடைய சமயத்தில் எந்த எந்த நிலையில் வேணாலும் எந்த பிறப்பு வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனால் அதே உயிர் தான் அந்த எல்லாவற்றிலும் செல்லுகின்றது என்கின்ற நிலையில் அந்த உயிரானது உரிய பக்குவத்தில் இருக்கின்ற நிலையில் இறைவன் இறைவன் எந்த பெருமானை கேழலாக சென்று பன்றியாக சென்று பெருமானுடைய திருவடி எங்கிருக்கின்றது என்பதை காண இயலாது திருமாலாக இருக்கின்ற நான்முகன் முதலாவானவர் தொழுது எழ ஈரடியாலே உலகு அளந்து. மாணிக்க வாசக பெருமான் பெருமானுடைய திருவடியை தொழப்படாருனா அவரோட பெருமையை எவ்வளவு விரிச்சு சொல்றார். நான்முகன் முதலாவானவர் தொழுது எழ ஈரடியாலே உலகு அளந்து. திருவிக்கிரமனாக இருந்து மூன்று உலகங்களையும் அளந்த அந்த திருமால் நாற்றிசை முனிவரும் ஐங்குலன் மலர போற்றிசை கதிர் முடி திருநெடுமால். அவ்வளவு பெருமையுடைய திருமால் அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரன் ஏனம்மாகி முன்கலந்து ஏழுதளம் உருவ இடந்து பின் எய்த்தும் மொழி முதல்வ செயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இடைகள். பெருமானுடைய திருவடி இடைகள் அவ்வளவு பெரிய இவராக இருந்த அந்த ஏனத்தாலும் காண இயலாத அந்த பெருமான் அங்கே அருளே உருவமாக கேள்வியில் பரங்கருணை என்கின்ற நிலையில ஒப்பே இல்லாத அந்த பரங்கருணையில பெருமானே தாய்ப்பன்றியாக அங்கே உருவெடுத்து அந்த பன்னிரண்டு குட்டிகளுக்கும் தானே தாயாக வந்து அங்கே பாலை ஊட்டி அந்த குழந்தைகளுடைய பசியை தீர்த்தார். புல்லுயிருக்கும் பூச்சி மனத்தாய் போற்றியதன் நேற்றை நினைவு கொள்ளும். எல்லா உயிர்களுக்கும் பெருமான் அவ்வளவு அருள் செய்கின்ற அந்த பெருமானாக இருக்கின்றது. இந்த இந்த இடத்துல பரஞ்சோதி முனிவர் ஒரு அற்புதமான ஒரு பாடல் சொல்வார். சிறுகாலம் முதல் கொண்டே இந்த பாடல் மிகவும் அடியனுக்கு பிரியத்தமான ஒரு திருப்பாடல். இம்மை இப்பவத்து அன்னையாய் இனிவர் பவமும் செம்மை செய்து அசேதனத்தையும் சேதனம் செய்தார். எம்மை எப்பவத்தாயும் எனைப்பல உயிர்க்கும் அம்மையப்பராய் காப்பவர் அவரலால் எவரே என்பதாக பரஞ்சோதி முனிவர் அற்புதமாக சொன்ன இம்மை இப்பவத்து அன்னையாய் இனிவரும் பவமும் செம்மை செய்து அசேதனம் என்று சொன்னால் அறியாமை அறிவின்மை பேதமை என்பதாக சொல்கின்றனர். அசேதனம் அசேதனத்தை சேதனம் செய்தார் என்பதாக சேதித்தார், அசேதனத்தை நீக்கினார், அறியாமையை நீக்கி எம்மை எப்பவத்தாயினும் எனைப்பல உயிருக்கும். இந்த உயிருக்கு அந்த உயிருக்குன்னு இல்லை, எல்லா உயிர்களுக்கும் சராசர தாயானை என்பதாக திருநாவுக்கரசர் சொல்வார். சராசர தாயானை எல்லாருக்கும் தாய் தந்தையாக விளங்குவது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய உமை ஒரு பாகனாக இருக்கின்ற அந்த பெருமானை நம்ம அவர்தான் அம்மையப்ப தாயினும் நல்ல தலைவர் என்று அடியா தம்மடி போற்றி செய்வார்கள். தாயினும் நல்ல தலைவர், தாயின் சிறந்த தயாவான தத்துவனே அடியார்கள் பல இடங்களில் பல முறையில் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் தாயிற் சிறந்த கருணை என்பதை வந்து ரொம்ப கோடிட்டு நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. பெருமானுடைய பரங்கருணை, பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தில் இன்றைக்கு எப்படி இந்த பாடல் பிடித்தது சொன்னா, இந்த ஏனன் குருளையாக வந்தது திருவிளையாடல் புராணத்திலேயே மிகவும் கவர்ந்ததுன்னு சொன்னாங்க. ஏனன் குருளையாக வந்தது எவ்வளவு பெரிய பெருமான் நமக்காக இறங்கி எவ்வளவு எளிமையாக இருக்கின்றார். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி என்கின்ற நிலையில் அந்த பரங்கருணை என்பது அளவில்லாத கருணையாக, கேவலம் கேளலாய் என்கின்ற நிலையில பெருமானுடைய திருவுருள் அமையும். அந்த கேவலம் கேளலாய் என்கின்ற திருவார்த்தையிலே அந்த பாடல் நம்ம பாடலாம். ஆறாவது பாடல் திருவார்த்தை. திருப்பரங்குன்றத்திலே செல்கின்ற பொழுது இந்த பெருமான் கேழலாக பன்றிக்கு பால் கொடுத்ததை அழகாக அங்கே சிற்பமாக தூணிலே அமைத்திருப்பார்கள். ஒருபுறத்திலே பொலிமுலை உருவாய்க்கருளினை போற்றி என்ற திருவிளையாடல், இன்னொரு புறத்திலே கேவலம் கேழலாய் பால் கொடுத்த அந்த திருவிளையாடலையும் அங்கே காணலாம். இதே இதன் கோலமேனி வராகமே என்ற நிலையில திருக்கழுக்குன்ற திருப்பதிகத்திலையும் பெருமான் ஆக பல இன்னும் நான்கு இடங்கள்ல இந்த பெருமான் வராகத்திற்கு இந்த ஏன குருளைக்கு பால் அளித்ததை மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்துல குறித்திருக்கின்றார் என்ற நிலையில அவ்வளவு தூரம் மாணிக்கவாசக பெருமானுக்கு அது அவ்வளவுக்கும் அதுல ஈடுபாடாக பெருமானுடைய இழிவசிந்த தன்மையாக இருக்கின்ற அந்த தன்மையை தாயாய் உதையை தருவானே என்பது நமக்கு ஆனந்த மாலையில அற்புதமான பதிவம். அது வந்து நம்ம கண்டிப்பா நமக்கு வந்து ரொம்ப அனுபவித்து பாடுகின்ற பாடல்கள்னா அந்த பாடலையும் நம்ம பாடிக்கிட்டே தொடரும். திருமாலுக்கு ஆயிரம் பூக்கள் திருமால் பெருமாளுடைய திருவடிகளில் இடுகின்ற பொழுது 991 மலர் குறைய தன்னுடைய கண்ணையே எடுத்தப்ப இறைவன் சிவபெருமான் சக்கரம் மார்க்கு இந்தார் என்பதாக நாம் அறிந்த வரலாறு. ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும் இந்த பெருமானுக்கு செய்கின்ற அன்பு ஆழி என்பதாக கடல் கடல் போன்ற நமக்கு வந்து வேணும். ஆழியானாக இருக்கின்ற பெருமானுக்கு கடல் போல எல்லாம் அன்பு இருக்கணும். ஆழ்ந்துல இருக்கணும் ஆழியான் அன்புடைய நீ ஆமாறும் இவ்வாறோ இப்படித்தான் பெருமானுக்கு நம்ம அன்பு செய்வதா. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வா செய்ய செய்ய என்று எழுத்தியும் காணாமலரடி நீகள் என்பதை தான் சந்திச்சோம். ஊழி முதல்வன் ஊழி எல்லாவற்றிற்கும் எஞ்சி நிற்கின்ற ஒரே பெருமானாக இருக்கின்றவன் அதனால ஊழி முதல்வன். சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது சங்கார காரணன் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து பல பேரு பெருமான் சிவபெருமான் என்றால் அழித்தல் செயல் செய்கின்றவன் எல்லாவற்றிற்கும் ஐந்து தொழில்களுக்கும் என்ன சொன்னா யாரால நிறுத்த முடியுமோ அவரால் தான் துவங்கவும் முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் நிறுத்தின பிறகு ஒருவர் மட்டும் இஞ்சி இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அந்த ஒருவரால தான் திரும்ப துவங்க முடியும். அப்ப எல்லாவற்றையும் நீக்கிய பிறகு தனித்து ஒருவர் இருக்கின்றார்னு சொன்னா அந்த பெருமான் தான் மீண்டும் துவக்கம் செய்கின்றார் என்பதாக எல்லாவற்றிற்கும் பஞ்சகிருத்திய பராயணசிய என்பதாக சொல்வார்கள். ஐந்து தொழில்களையும் நடத்தி இன்னும் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி என்பதாக நம்ம இன்னும் பார்க்க இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையே ஏழை பங்காளனையே பாடையில் உரிப்பாவான். ஏழை பங்காளன் என்பதாக இறைவியாரோடு கூடியிருக்கின்ற அந்த திருமையை திருக்கோலம் அந்த ஏழை பங்காளன் என்பதையே இன்றைக்கு இந்த பாடலுக்கு நம்ம தலைப்பாக்கு. ஏழை பங்காளன். ஏழை என்று சொல்லுகின்ற பொழுது ஏழை என்பதாக சொன்னாதான் மெல்லியல் என்று சொல்லுகின்ற மெல்லியலாக இருக்கின்ற அந்த பெண் உமையம்மையை ஏழை என்பதாக ஏழை பங்காளன் ஏழை பங்காளின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஏழை பங்காளன் என்பதாக சொன்னாக்கா ஏழைகளுக்கெல்லாம் அவர் பங்கு கொடுத்திருக்கிறார். ஏழை ஏழை பங்காளன் என்று சொன்னால் இறைவியோடு சேர்ந்து இருக்கின்ற பெருமானுடைய திருமேனி, உமை உருவாகமாக இருக்கின்ற அந்த திருமேனி. நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் இந்த ஏழை பங்காளனாக இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு. தத்துவ நோக்கில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற திருவடிவம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய திருவடிவம். அதனால இந்த விரிகதிர் ஞாயிறு அல்ல என்கின்ற திருப்பாடல் சிவன் எனும் ஓசை என்கின்ற திருப்பதிகத்துல விரிகதிர் ஞாயிறு அல்ல
விரிகதிர்
சோதி என்கின்ற அந்த சோதியை ஏற்றிய உடனே முதல்ல காட்சி தர்றது யாரு? அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் ஒரு ஒரு நிமிடம் பெருமான் காட்சி தந்துட்டு போன பிறகுதான், அதற்கு பிறகுதான் சோமாஸ்கந்தராக வருகின்ற பஞ்சமூர்த்தி உலா வருகின்றது. இதற்கு முக்கியமான காரணம் பெருமான் சக்தி என்கின்ற சக்தி வெளிப்பாடு என்பது பெருமானிடத்திலே வெளிப்படுவது சக்தி. ஒன்றாக இருக்கின்ற பெருமான் ஈருருவமாகி நிற்கின்ற அந்த திருக்கோலம் அந்த அர்த்தநாரீஸ்வர திருக்கோலம் என்பதாக ஏழை பங்காளன் என்பது நமக்கு அருள் காரணத்திலே அமைந்த அந்த திருக்கோலம் என்பதாக அந்த திருக்கோலத்தினை தொழுது அந்த திருக்கோலத்திற்கு உரியதாக திருச்சிற்றம்பல கோவையாலே 100வது திருப்பாடல்
Thank you.